நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்று டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளவை.
The government failed to meet the expectations of the public before the election on the 8th January. When they were in the opposition, they have came up with big stories that once they are in office, they will take them into the court.
அஸ்கிரிய பௌத்த பீடத்தின் பீடாதிபதியின் இறுதி கிரியைகள் இன்று அரச மரியாதையுடன் நடைபெற்றுள்ள நிலையில் அவரது பங்களிப்பு குறித்த ஒரு பார்வை.
அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழர்களையும் மற்றேனிய சிறுபான்மையினரையும் அனுசரித்து போக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இது முதன் முதலாக ஒரு சங்க நாயக்கர்களால் அரசாங்க அதிபருக்கு சொல்லப்பட்ட விஷயம்.
செம்மர கட்டைகளின் கடத்தல் தொழில் மற்றும் அதில் ஈடுபட்டுள்ள வாழ்க்கை நிலையை குறித்து விரிவாக ஆராயும் ஒரு பெட்டகமும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஒட்டமான் துருக்கி ஆட்சியில் ஆர்மீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டமைதான் 20th century முதலாவது இனப்படுகொலை என்று பாப்பரசர் பிரான்சிஸ் பகிரங்கமாக விவரித்ததை அடுத்து துருக்கிக்கான வத்திக்கானின் தூதுரை தாம் கண்டனத்தை தெரிவிக்க அழைத்திருப்பதாக துருக்கிய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கின்றது. அந்த படுகொலையின் 100th நிறைவை குறிக்கும் வகையிலான பூசை வழிபாடு ஒன்றில் உரையாற்றிய பாப்பரசர் நடந்த தீயதை மறுதளித்தல் காயங்களுக்கும் மருந்திட மறுத்தலுக்கு சமமாகும் என்று கூறியிருந்தார். முதலாவது உலகப்போரினால் தூண்டப்பட்ட உள்நாட்டு மோதல்களின் ஒரு பகுதியே இந்த மரணங்கள் என்று துருக்கி கூறியிருக்கிறது. 2 முன்னதாக இந்த சம்பவத்தை பாப்பரசர் இனப்படுகொலை என்று கூறிய பொழுது ஏற்கனவே துருக்கி அதனை கடுமையாக எதிர்த்திருந்தது. ஒட்டமான் படைகளால் திட்டமிட்ட வகையில் தமது மக்கள் 15,00,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக ஆர்மீனியர்கள் கூறுகின்றார்கள்.
கடந்த 2 இஸ்லாமிய அரசு போராளிகளின் புதிய தாக்குதலுக்கு முகம் கொடுத்து வரும் ஈராக்கின் ரமாதி நகரிலிருந்து நூற்றுக்கணக்கான ஈராக்கியர்கள் வெளியேறி வருகின்றனர். தலைநகர் பாக்தாத்திற்கு மேற்கே உள்ள அன்பார் மாகாணத்தின் தலைநகரான ரமாதியின் வடக்கு பிரதேசம் மற்றும் அதனைச் சூழ உள்ள பகுதிகளை போராளிகள் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்லாமிய அரசு போராளிகளின் தாக்குதலை தடுக்கும் வகையில் அவர்களது நிலைகளின் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படை வான் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. கடந்த மாதம் திக்ரித் நகரின் கட்டுப்பாட்டை இழந்த இஸ்லாமிய அரசு போராளிகள் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மீள கைப்பற்ற முயற்சித்து வருகின்றனர். அன்பார் மாகாணத்தின் பெரிய பகுதி ஜிஹாதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. அத்துடன் ரமாதி நகரை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் ஜிஹாதிகளுக்கும் அரசு படையினருக்கும் இடையே நீண்ட நாட்களாக போட்டி நிலவி வருகிறது.
நேட்டோ இராணுவ கூட்டமைப்புடன் நெருக்கமான உறவுகளை பேணுவதற்கான பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் நகர்வுகள் குறித்து ரஷ்ய அரசாங்கம் தனது கவலைகளை தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் அண்மைய நடத்தை ஐரோப்பிய பாதுகாப்புக்கு மோசமான சவாலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் நெருக்கடிக்கான சாத்தியத்தை எதிர்நோக்க வடக்கு ஐரோப்பா ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் நோர்டிக் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரகடனம் செய்ததை அடுத்து ரஷ்யாவின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. வடக்கில் பல தசாப்தங்களாக உருவான கூட்டுறவை இது குறைத்து மதிப்பிடுவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு எச்சரித்திருக்கின்றது. ஸ்வீடனும் ரஷ்யாவுடன் எல்லையை கொண்டிருக்கின்ற பின்லாந்தும் நேட்டோ உறுப்பினர்களாக இல்லாத போதிலும் அந்த கூட்டணியுடன் ஒத்துழைப்பை அதிகரித்து வருகின்றன.
அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் தான் போட்டியிடப் போவதாக ஹிலரி கிளின்டன் அவர்கள் சிறிது நேரத்தில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் முன்னாள் முதல் பெண்மணியுமான அவர் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான தனது விருப்பத்தை ட்விட்டரில் வெளியிடுவார் என்று அவரது உதவியாளர்கள் கூறியுள்ளனர்.
இந்தியாவில் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மையினருக்கு எதிராக இந்துத்துவ எண்ணங்களை கொண்ட தேசியவாத அரசியல்வாதிகள் முன்னெடுத்து வருகின்ற பிரச்சாரங்கள் கண்டனத்தை உள்ளாக்கியிருக்கின்றன. அந்த வகையில் முஸ்லிம்களிடமிருந்து வாக்குரிமை பறிக்கப்பட வேண்டும் என சிவசேனா கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சய் ரவுத் ஒரு பத்திரிகையில் எழுதிய கட்டுரையில் தெரிவித்திருந்தார். அவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் வாக்கு வங்கியாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் எனவும் அதனாலேயே அப்படியான நடவடிக்கை தேவை எனவும் அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். அவரது கருத்துக்களுக்கு கண்டனம் எழுந்திருக்கின்றது. இதேபோன்று இந்து மகாசபை என்னும் அமைப்பின் ஒரு மூத்த தலைவரான தேவா தாக்கூர் என்னும் பெண் துறவி வெளியிட்டுள்ள கருத்துக்களும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றன.
ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகளை ஊசிகள் மூலம் செலுத்த மறுப்போருக்கு அரசின் நல உதவி திட்டங்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக அரசு கூறுகிறது. ஊசி இல்லையில் ஊதியம் இல்லை எனும் அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டால் ஆண்டொன்றிற்கு பல பெற்றோர்கள் $11,000 வரை இழக்க நேரிடலாம். சிறார்கள் நலனை பேணுவதற்கு என்று வழங்கப்படும் அந்த அரசு நல உதவி திட்டம் நிறுத்தப்படக்கூடும். தட்டம்மை போன்ற தடுக்கக்கூடிய நோய்கள் மீண்டும் பல இடங்களில் தலை தூக்கி வரும் நிலையிலும் பல மேற்குலக நாடுகளில் தடுப்பூசி போடுவதற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும் நிலையிலும் ஆஸ்திரேலிய அரசின் திட்டங்கள் வெளியாகியுள்ளன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான புதிய அரசு பொதுமக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிவிட்டதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இலங்கை கிளை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
உலகளவில் ஊழலுக்கு எதிராக அரசுகள் வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும் என்பதை கோட்பாடாக கொண்டு இயங்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் இலங்கை கிளை இலங்கை அரசு மீது சில விமர்சனங்களை வைத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மைத்ரிபால சிறிசேன புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டபோது நாட்டில் பல மாறுதல்களை கொண்டுவரும் நோக்கில் 100 நாள் வேலை திட்டத்தில் சில திட்டங்களை அவர் அறிவித்திருந்தார். அதில் ஊழலை ஒழிப்பது, செலவினங்களை குறைப்பது, ஜனநாயக அமைப்பு மீண்டும் கட்டியெழுப்புவது போன்ற பல அம்சங்கள் அடங்கியிருந்தன. எனினும் புதிய அரசு வேலைத்திட்டங்களை அறிவித்திருந்தாலும் ஊழல் ஒழிப்பு போன்ற விஷயங்களில் போதிய முன்னேற்றம் இல்லை என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் இலங்கை கிளையின் மூத்த அதிகாரியான ஷான் விஜயதுங்க பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
Show that the government failed to meet the expectations of the public, because I mean before the election on the 8th January there was I mean when they were in the
பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அரசாங்கம் தவறிவிட்டதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கையில் பொது தேர்தலுக்கு முன்னதாக தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என பெரிய கதைகளை கூறினார்கள். ஊழலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பினும் அவர்களை நீதிமன்றம் வரை கொண்டு சென்று மேலதிகமாக உறுதியான செயற்பாடுகளையும் நடக்கவில்லை. ஆதலால் மக்களும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கவலை மற்றும் கரிசனை தெரிவித்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட முன்னாள் அதிகாரிகள் சிலரின் கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டுள்ளது போன்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட்டதாக இதுவரை தெரியவில்லை. இதனாலேயே மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாக கருதப்படுகிறது என்றார் ஷான் விஜயதுங்க. அரச செலவினங்களை குறைப்பது என்பதும் மைத்ரிபால சிறிசேன அவர்களின் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது. அமைச்சரவையில் 25 அமைச்சர்களே இருப்பார்கள் என்று அவர் கூறியதற்கு மாறாக இப்போது பிரதமர் உட்பட 40 பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் மேலும் பலர் ராஜாங்க மற்றும் துணை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்தும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் இலங்கை கிளை கவலை
வெளியிட்டுள்ளது.
பாராளுமன்றத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது தொடர்பில் நாம் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அரசாங்கம் கடுமையான நெரிசல்களின் மத்தியிலேயே உள்ளது. அமைச்சரவையில் 1/3 பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்வதே இதன் பின்னணியாகும். அரசாங்கத்தால் முன்வைக்கப்படும் அரசியல் சீர்திருத்தத்திற்கு பெரும்பான்மை ஆதரவை திரட்டிக் கொள்ளும் வகையிலேயே இது மேற்கொள்ளப்படுகிறது. 19 திருத்தத்தை சட்டமாக்குவதற்கும் பெரும்பான்மை தேவையுள்ளமையை கருத்தில் கொண்டே அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது. எவ்வாறாயினும் அரசியலமைப்பில் 19 திருத்தம் உட்பட ஏனைய விடயங்களையும் செயலாக்கம் செய்வதை விரைவுபடுத்துமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று பிபிசியிடம் தெரிவித்தார் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் இலங்கை கிளையின் உயரதிகாரி ஷான் விஜயதுங்க.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். காலஞ்சென்ற அஸ்கிரிய பீடாதிபதி அக்கமகா பண்டித உடுகமஸ்ரீ புத்த ரக்கித மகாநாயக்கரின் இறுதி நிகழ்வுகள் இன்று கண்டியில் நடைபெற்றுள்ளன. இலங்கையில் இன்று தேசிய சோக தினமாகவும் அது அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் அஸ்கிரிய பீடம் மற்றும் அதன் தலைவர் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை தகமைசார் பேராசிரியர் சி பத்மநாபன் அவர்களிடம் பேசினார் சீவகன்.
அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம் ரெண்டும் ஒரே சங்கத்தைச் சேர்ந்த ரெண்டு பிரிவுகளின் சங்கத்தார் பீடங்கள். மகாவிகாரை அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3rd century தேவ நம்பியதீசன் காலத்தில் அமைக்கப்பட்ட மகாவிகாரை சங்கத்தாரின் வழிவந்தோர்களால் அமைக்கப்பட்ட பீடம் என்று உரிமை பாராட்டுகிறார்கள். மிகுந்த செல்வாக்குடையது. இலங்கையில் உள்ள பௌத்த பீடங்களில் இவை இரண்டும் முன்னணியில் உள்ளவை. அரசாங்கத்தினுடைய ஆதரவை மிகுந்தளவு பெற்றவை.
தற்பொழுது அந்த அஸ்கிரிய பீடத்தினுடைய தற்போதைய பீடாதிபதி மரணமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த பீடாதிபதி எந்த அளவுக்கு தற்போதைய இலங்கை அரசியலில் முக்கியத்துவம் மிக்கவர்? இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தன?
பீடாதிபதிகள் பொதுவாக அரசியலில் ஈடுபடுவதில்லை. இப்பொழுது இறந்தவர் முற்போக்கு சிந்தனை உடையவர். புதிய தேசாதிபதி தெரிவு செய்யப்பட்டதும் அவருடைய வாழ்த்துக்களை பெறச் சென்றபோது அவர் இந்த ஜனநாயக முறையை மீட்டுக் கொண்டமை பெரும் சாதனை என்றும், அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழர்களையும் மற்றேனிய சிறுபான்மையினரையும் அனுசரித்து போக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இது முதன் முதலாக ஒரு சங்க நாயக்கர்களால் அரசாங்க அதிபருக்கு சொல்லப்பட்ட விஷயம். அந்த வகையிலே ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் அதை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அதனால் நாட்டு மக்களினுடைய, முற்போக்கு மக்களினுடைய சிந்தனையாளர்களுடைய பாராட்டுக்குரியவர்.
ஆனால் தற்பொழுது அவர் இறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனிமேலும் அந்த பீடத்தினுடைய செயற்பாடு இத்தகைய விஷயங்கள்ல எப்படி இருக்க போகின்றது?
அதுகளெல்லாம் முன்கூட்டியே சொல்ல இயலாது. அது ஒவ்வொருவர் தனி நபரை பொறுத்தது. இருந்துதான் பார்க்க வேண்டும்.
இவருடைய மரணத்தின் பின் அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாராக இருக்கக்கூடும், அவர் எப்படி தேர்ந்தெடுப்பார்கள், அதை பற்றி ஏதாவது தெரியுமா?
அது சங்கத்திலே ஒரு கட்டமைப்பு இருக்கு. மகாநாயக்கருக்கு அடுத்ததாக ஒருவர் இருப்பார், அனுநாயக்கர் என்று சொல்லப்படும். அவர்தான் இந்த பீடாதிபதியாக வருவார். தமிழர்களுக்கும் பௌத்த சமயத்திற்கும் நெருங்கிய உறவு இருந்திருக்கின்றது. பௌத்தர்கள் தமிழர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள். தமிழர்களும் பௌத்தத்திற்கு பெரும் ஆதரவு வழங்கியுள்ளார்கள் பல காலகட்டங்களில். அதோடு பௌத்த சமயம் முதன் முதலாக இலங்கையிலே பரவிய பொழுது தமிழையும் வேறு மொழிகளையும் பேசியவர் மத்தியில் தான் பரவியது. அண்மை காலத்தில் கிடைத்த தொல்பொருள் சின்னங்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றன.
பேராதனை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை தகமைசார் பேராசிரியர் சி பத்மநாதன். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீர் பெருமளவு மாசுடைந்துள்ளது குறித்து அங்கு அந்த குடிநீர் உதவாது என்று கூறி கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று அது தொடர்பிலான உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்று வடமாகாண சபையின் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியிருந்த கழிவு எண்ணெய் கலந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற சுன்னாகம் நிலத்தடி நீரில் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறு இல்லை என்று இன்று மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண ஆளுநர், வடமாகாண முதலமைச்சர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகிய முக்கியஸ்தர்களின் தலைமையில் யாழ் அரசு செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் இந்த நிலத்தடி நீர் விவகாரம் குறித்து சுமார் 3 மணித்தியாலங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னரே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பலதரப்பட்ட மாசுகள் நீரில் கலந்திருக்கின்றன என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே அது குடிப்பதற்கு உகந்ததல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசு அடைந்திருப்பது தொடர்பாக எதிரும் புதிருமாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எந்த அளவிற்கு நீர் மாசு அடைந்திருக்கின்றது, அதன் உண்மையான நிலை என்ன என்பது பற்றி ஆராய்வதற்காக வடமாகாண சபை நிபுணர் குழு ஒன்றை நியமித்து ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் வடமாகாண சபையின் நடவடிக்கைகளில் அதிருப்தி வெளியிட்டு நிலத்தடி நீரை குடிக்கலாமா இல்லையா என்பதை வடமாகாண ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அரசு அதிபர் ஆகியோர் உடனடியாக எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும் என கோரி உண்ணாவிரத போராட்டத்திலும் சிலர் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே யாழ் அரசு செயலகத்தில் இந்த உயர்மட்ட கூட்டம் கூடி நிலைமைகளை ஆராய்ந்திருக்கின்றது. மாகாண சபை அமைச்சர்கள், உறுப்பினர்கள் நிலத்தடி நீர் மாசடைதல் தொடர்பாக ஆய்வு நடத்தி வருகின்ற நிபுணர் குழுவினர் மாகாண சபையின் நடவடிக்கைகள் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தரப்பினர் உள்ளிட்ட பலதரப்பினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஆயினும் செய்தியாளர்கள் எவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. கூட்டம் முடிவடைந்த பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் குறித்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் விவரம் தெரிவித்தார்.
நீர் மாசடைதல் சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்கிறோம். இது சம்பந்தமான நிபுணர்கள் அங்கு இருந்தார்கள். அதுல இருந்து சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்றால், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு திரளான புரிந்துணர்வின் நிமித்தம் தான் இது நடந்திருக்குது. அதாவது கண்ணுக்கு பார்க்கும் போது எண்ணெயில சில மாசுகள் இருக்கிற மாதிரி, அதாவது கிரீஸ் அண்ட் ஆயில் என்று இருக்குது. ஆனால் ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்க வேண்டியது ஹைட்ரோ கார்பன்ஸ் அங்கே இல்லாமல் அந்த என்ன இது இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலை இருந்தபடியால் நாங்கள் எல்லாவற்றையுமே ஒரே விதமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக அங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது. பலவிதமான மாசுகள் நீரில் இருக்கின்றன. ஆகவே கடைசியாக நாங்கள் இப்பொழுது யோசிச்சிருக்கிறோம் என்றால், எங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் அறிக்கை எங்களுக்கு இந்த மாத கடைசியில் வர வேண்டும். ஒன்று, ரெண்டாவது மேலதிக நிபுணர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதையும் நாங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக நாங்கள் அடுத்து வடமாகாணத்தில் உள்ள நீர்நிலைகளில் இருக்கும் நீரை நாங்கள் பாவிப்பது சம்பந்தமாக எப்பேற்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த நிபுணர் குழாம் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். அதேவேளை சுன்னாகம் நிலத்தடி நீர் விவகாரம் குறித்து மாகாண சபையின் நடவடிக்கைகள் பற்றி அதிருப்தி வெளியிட்டிருந்த தரப்பினருடைய கருத்தை உடனடியாக பெற முடியவில்லை.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் தேசத்தந்தை என்று அறியப்படும் காந்தியடிகள் முதல் முறையாக தலைநகர் புதுடில்லிக்கு விஜயம் செய்து 100 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த பயணத்தின் பின்புலம் குறித்து புதுடில்லியில் உள்ள தேசிய காந்தி அருங்காட்சியகத்தின் இயக்குனர் அண்ணாமலை அவர்களிடம் பேசினேன்.
1915 அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. ஜனவரி 9 பாம்பேக்கு வர்றாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்களோட வந்தவங்க எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு கோகலே கேட்டுக்கிட்டதுக்காக இந்தியா பூரா சுத்தணும், இந்திய மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல்ல இறங்கலாம் அப்படின்றதுனால அவர் வந்து இந்தியா பூரா சுத்தணுன்ற ஒரு நோக்கத்துல வர்றாரு. டெல்லிக்கு வந்ததுல வந்து முக்கியமானது காரணம் யாரு அப்படின்னு சொன்னா சி எஃப் ஆண்ட்ரூஸ். அவருடைய நெருங்கிய நண்பர், காந்திய வந்து மோகன் அழைக்கக்கூடிய ஒரே உரிமையோட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து சி எஃப் ஆண்ட்ரூஸ் தான். மிஸ்டர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லெட்டர் எழுதுவாரு. அதே மாதிரி காந்தியும் அவருக்கு வந்து மிஸ்டர் சாலி அப்படின்னு எழுதுவாரு. சி எஃப் ஆண்ட்ரூஸ் அப்ப டெல்லியில செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தார். அவரோட விருப்பத்துக்காக அவர் வந்து டெல்லிக்கு வந்து அவர் கூடிய தங்குறாரு. சி எஃப் ஆண்ட்ரூஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா காந்தியடிகள் இருக்கும்போது அந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணாரு. சி எஃப் ஆண்ட்ரூஸ் வந்து இங்க இருந்ததுனால காந்தியடிகள் வந்து இங்க செயின்ட் ஸ்டீபன்ஸ் காலேஜ்ல வந்து தங்கி இருக்காங்க.
டெல்லிக்கு முதல் முறையாக காந்தி வந்து ஸ்டீபன்ஸ் கல்லூரியில பேசிய பொழுது என்ன கருத்தை வலியுறுத்தி மையப்படுத்தி பேசினார் அப்படிங்கறதுக்கான குறிப்புகள் இருக்கா? இன்னைக்கு
அரசியல் கருத்துக்களை பத்தி அந்த நேரத்துல காந்தியடிகள் பேசல. குறிப்பா அவர் வந்து பேசினது வந்து இறை நம்பிக்கையை பத்தி பேசினாரு. இறை நம்பிக்கைன்றது வந்து எவ்வளவு அவசியமானது, ட்ரூத்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபியர்லெஸ்ஸா இருக்கலாம் அப்படின்றத மையப்படுத்தி அன்றைக்கு மாணவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. அதனால டெல்லியில அவர் சொன்ன முதல் செய்தியே என்ன அப்படின்னு சொன்னா, பயம் இல்லாம தைரியமா எப்படி வாழ்றது அப்படின்றத இந்தியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய முதல் செய்தியா அன்னைக்கு டெல்லியில இருந்திருக்கு.
இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் சூழல்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை பார்க்கும் பொழுது காந்திய விழுமியங்கள் எந்த அளவுக்கு இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க?
பயம் இல்லாத ஒரு தைரியமான ஒரு இந்தியனை உருவாக்கணும் அப்படின்றதுதான் காந்தியடிகளோட லட்சியம். உண்மையா இருக்கணும், உண்மையா இருந்தா தைரியமா இருக்கலாம், எந்த விதமான பயமும் இல்லாம இருக்கலாம் அப்படின்றத அவருடைய செய்தி. இன்றைக்கு வந்து காந்தியடிகளுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில கடைபிடிக்கிறாங்க, என்ன மாதிரியான இந்தியா இருக்கணும்ன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்து மாறுபாடுகள் இருக்கு. என்னுடைய பார்வையில பார்க்கும் போது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்க போறது அப்படின்றது வந்து காந்திய சிந்தனையா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகளை நாங்க பல்வேறு இடங்களுக்கு போகும்போது தெரியுது. அதனால உள்ளுக்குள்ள ஆழமா பதிவாய் இருந்த அந்த விழுமியங்கள் எல்லாமே இனிமே வந்து நம்ம வெளியே காமிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல மக்கள் இருக்கிறதுனால அந்த விழுமியங்களை காமிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா காந்தியடிகளோட நெருக்கமான ஒரு உறவோட மக்கள் வந்து அந்த எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
புதுடில்லியில் உள்ள தேசிய காந்தி அருங்காட்சியகத்தின் இயக்குனர் அண்ணாமலை. பிரிட்டனில் வாழும் தமிழர்களின் வணிக முயற்சியாக முதல் முறையாக 100க்கும் அதிகமான வர்த்தக நிறுவனங்கள் இணைந்து நேற்றும் இன்றும் சிறப்பு சந்தையொன்றை லண்டனின் ஹேரோ பகுதியில் ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்கான நோக்கம் என்ன என்று பிரிட்டிஷ் தமிழ் வர்த்தக சம்மேளனத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் தர்ஷன் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
150 வரையிலான தமிழ் வர்த்தக நிலையங்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது பல்வேறு வகையில் பிரிக்கப்பட்டுள்ளது. கணக்கியலாளர்கள், வைத்தியர்கள், சாதாரண அன்றாட வாழ்க்கை பொருட்களை விற்பவர்கள், அது மட்டுமில்லாது எமது வீட்டுக்கு தேவையான ஹீட்டர் மற்றும் பிளம்பிங் அதாவது பைப் வேலைகளை செய்யக்கூடியவர்கள், இவ்வாறு தமிழ் முகவர்களை மட்டும் தமிழ் வர்த்தகங்களை மட்டும் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம். ஆகவே இங்கு இந்த நிகழ்வுக்கு வருவதன் மூலம் தமிழர்களின் வர்த்தகத்தை தமிழர்கள் அறிந்து கொள்ளக்கூடும். அதே நேரத்தில் இரு வர்க்கங்கள் இணைந்து ஒரு பாதைய நிலைக்கு செல்லக்கூடும். ஆகவே அதுதான் நமது பிரதான நோக்கமும் இந்த நிகழ்வின் கருப்பொருளும்.
சரி, நீங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயங்களை தற்பொழுதுக்கு இதன் ஊடாக நீங்கள் எட்டி விட்டதாக கருதுகிறீர்கள். ஏனென்றால் நேற்றும் நடந்திருக்கின்றது, அதே நிகழ்வு இன்றும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடந்து கிட்டத்தட்ட முடிய மதியத்தை தாண்டிவிட்டது. இந்த நிலையில் எதிர்பார்த்த விஷயத்தை நீங்கள் எட்டி இருப்பதாக ஓரளவுக்கு கருதுகிறீர்களா?
நிச்சயமாக, நிச்சயமாக. நாங்கள் நேற்று எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மக்கள் எமக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். ஊடகங்களின் அனுசரணை ஊடாக அவர் பெருந்தொகையான மக்கள் எங்களை வந்தடைந்திருந்தார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பரிசில்களை வழங்கியிருந்தோம். அந்த பரிசில்கள் நோக்கிலும் கூட சிறார்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சிறுவர்களுக்காக பல விடயங்களை கொடுத்திருந்தோம். வெளிநாடுகளில் இருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக பலர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். இது போன்ற விடயங்களால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களும் கூட வர்த்தகர்களும் கூட எமக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த அளவுக்கு இந்த நிகழ்வு எமக்கு ஒரு பெரிய ஒரு முகவரியினை தேடித்தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முகவரியினை தேடித்தந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.
சரி, வணிகர்களுக்கு இது ஒரு நல்ல முகவரியை தேடித்தந்திருக்கின்றது, இது ஒரு புறம். அங்கு வாடிக்கையாளர்களாக வருபவர்களுக்கு அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன?
உதாரணமாக இந்த ஆடை அணிவிப்பவர்களின் கருத்தரங்கள் பல கழிவு விற்பனைகள் இடம்பெற்றது சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு. இந்த கழிவு பொருட்களை அவர்கள் பெற்றார்கள். அதே நிலையில் வர்த்தகர் இலங்கையில் இருந்து படைமர இலைகளில் சேர்ந்த பொருட்களை இங்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருந்தார். அப்பொழுது ஒரு பெண்மணி எமக்கு தெரிவித்திருந்தார், இது போன்ற பொருட்களை நாம் அன்றாடம் பாவிப்பதனால் இந்த சூழல் மாசடைவதை தடுக்கலாம் என்று கூறியிருந்தார்.
ஆனால் இந்த நிகழ்வு பொதுவாக தமிழ் வணிகர்களால் தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இங்கு பிரித்தானியாவை பொறுத்தவரை வணிகம் என்பது இந்த வட்டத்துக்குள் மட்டுப்படுத்தப்பட முடியாத ஒன்று. இது வந்து அடுத்த சமூகத்தவர்களையும் சென்று அடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இதில் இருக்கின்றதா, அல்லது அதை எப்படி நீங்கள் கையாளப் போகிறீர்கள்?
இது எமது பிரதான நோக்கம் எவ்வாறு அமைந்திருந்தது என்றால், தற்பொழுது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்திலும் கூட நாங்கள் என்ன செய்திருந்தோம் என்றால், அதாவது வர்த்தகர்களை, தமிழ் வர்த்தகர்களை இங்கு இருக்கும் அரசியல்வாதிகளை கொண்டு அறிமுகம் செய்து வைத்தோம். இன்று நேற்று ஒரு கட்சியில் இருந்து ஒரு அங்கத்தவர்கள் வந்தார்கள். இன்று இன்னும் ஒரு பிரதான கட்சியில் இருந்து ஒரு அங்கத்தவர்கள் வருகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் பல வாக்குறுதிகளை தமிழர்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். அதாவது உங்கள் வர்த்தகருக்கு நாங்கள் இந்த உதவிகளை செய்வதாகவும் அளித்திருக்கின்றார்கள். அதை அடுத்து அந்த அரசியல்வாதிகள் நேரவே ஒவ்வொரு வர்த்தக நிலையங்களுக்கும் சென்று சிறு சிறு ஆலோசனை வழங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் இதை இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த வர்த்தகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று அது அவர்கள் அனுபவ கல்வியாக கூட இருந்தது.
ஆனால் வந்து அரசியல்வாதிகளிடமோ அவர்களிடமிருந்து சில சலுகைகளை பெறுவது மாத்திரமோ வந்து ஒரு வணிகத்தின் முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட முடியாது. இதனை தாண்டி வேற்றின வாடிக்கையாளர்களுக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் அல்லவா?
இதற்காக நாங்கள் 30,000 டிக்கெட்டுகள் அளிக்கப்பட்டன. அதாவது இலவசமாக அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டாலும் கூட இந்த 30,000 டிக்கெட்டுகள் நலன்புரி சேவைகளுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் அதனை விற்று அதன் மூலம் பெறப்படும் பணங்களை தானே தாமே பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இந்த வர்த்தகங்களுக்கு அவர்கள் மூலம் விளம்பரம் செய்யப்பட்ட, ஆகவே வர்த்தகம் ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தற்பொழுது தமிழ் நலன்புரி சேவைகளும் நமக்கு உதவி செய்கிறது என்பது ஒரு பிரதான நோக்கம்.
பிரிட்டிஷ் தமிழ் வர்த்தக சம்மேளனத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் தர்ஷன். நிறைவாக, செம்மர கட்டைகள் கடத்தப்படுவதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஆராயும் ஒரு சிறப்பு பெட்டகத்தை தயாரித்து வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியன்று ஆந்திர மாநிலம் சேஷாச்சலம் வனப்பகுதியில் செம்மரம் கடத்துவதற்காக வந்தவர்கள் என்று கூறப்பட்டு காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த 20 பேர் உட்பட செம்மர கடத்தல் தொடர்பாக கடந்த ஆண்டு மே மாதம் முதல் தற்போது வரை 24 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இருந்தபோதும் ஜவ்வாது மலையையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் சேர்ந்தவர்கள் செம்மர கடத்தலுக்காக ஆந்திர வனப்பகுதிகளுக்கு செல்வது இதுவரை நிற்கவில்லை. ஜவ்வாது மலையின் மேலே இருக்கும் நம்மியம்பட்டு, ஜமுனா மரத்தூர் போன்ற கிராமங்களுக்கு செல்லும் சாலை அவ்வளவு நல்ல சாலையாக இருக்காது. ஆனால் அந்த சாலை வழியாக செல்லும் போது இயற்கை அழகை தவிர வேறு சில ஆச்சரியமான காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. உள்ளடங்கிய அந்த கிராமங்களில் புத்தம் புதிதான வீடுகள் எழுந்திருக்கின்றன. அதேபோல ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இருக்கும் வேட்டகிரி பாளையம், முருகாபாடி ஆகிய பகுதிகளிலும் புத்தம் புதிய வீடுகளை பார்க்க முடிகிறது. மேலும் பல வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இப்பகுதிகளில் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் பாலசுப்ரமணியன்.
இப்போ இந்த மாற்றத்திற்கு பிறகு செம்மரக்கட்டை வெட்டுவதற்காக இங்கிருந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அங்கு பெரிய அளவுக்கு வாகன வசதி அங்கு பெருகி இருக்கிறது. தனிநபர்கள் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் வாங்கியிருக்கிறார்கள். பழைய கூரை வீடுகளை அகற்றி புதிய மாடி வீடுகள் முளைக்க தொடங்கி இருக்கின்றன. பொதுவாக பணப்புழக்கம் என்பதும் அங்கு அதிகரித்திருக்கிறது. மலையை ஒட்டிய கிராமங்களிலும் இது போன்ற பொருளாதார மேன்மை வந்து தலைகாட்ட தொடங்கியிருக்கிறது.
செம்மரக்கடத்தலின் காரணமாகவே இம்மாதிரி வளம் இந்த கிராமங்களுக்கு வந்தது என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த பகுதியில் கடும் வறட்சி நிலவி வரும் நிலையில் இந்த மாற்றம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது என்கிறார் பாலசுப்ரமணியன்.
கடந்த 4 ஆண்டுகளில் இந்த பகுதி, இந்த மாவட்டம் மிக கடுமையான வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது விவசாயம் சரிவை சந்தித்திருக்கிறது, பாசன வசதியும் குறைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில அவர்களை ஒரு வகையில் இது வந்து பொருளாதார ரீதியாக காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த செம்மரங்களை வெட்டி கடத்தி சிலர் வசதியானவர்களாகும் போது அதே ஊரைச் சேர்ந்த பிறருக்கும் ஆசை ஏற்படுகிறது என்கிறார் ஜவ்வாது மலையில் இருக்கும் வனக்குழு ஒன்றின் தலைவரான கருணாநிதி.
10 பேர் ஒருத்தர் அனுப்புனான்னா 500 கிலோ போட்டாங்கன்னா 1 கிலோக்கு 100 ரூபா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. 1 கிலோக்கு 380 ரூபா வந்து கூலி கொடுத்துட்றாங்க அந்த வரவனுங்களுக்கு. அதனால் அந்த ஆசையினால் வந்து ஒருத்தன் வந்து 40 கிலோ 50 கிலோ தூக்குனான்னா கூட 50 கிலோக்கு 15,500 ரூபா வருது 1 நடைக்கு. அதனால் 1 மாதத்துக்கு அப்படி செய்யும்போது 4 நாளைக்கு 1 ரோடு போட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபா கிட்ட எடுத்துன்னு வரானுங்க. அதே போல் ஒருத்தன் போயிட்டு வந்துட்டான்னா நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் அப்படி இங்கே வந்து 2-வீலர் எடுத்துறானுங்க. முடிஞ்சால் பெரிய ஆள் வந்து கார் வாங்கிடுறான். அப்படி இருக்கும்போது நம்மளும் போனால் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றலான்னு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் போகிற பசங்க தான் இந்தமாரி ஆயிடுறாங்க சார்.
வீட்டிற்கு தெரியாமல் இம்மாதிரி மரம் வெட்டுவதற்கு சென்று சம்பாதிப்பவர்கள் ஒருபுறம் இருக்க, தனியாக சென்றால் காவல்துறை விசாரிக்கக்கூடும் என்று மனைவியையும் அழைத்து செல்பவர்களும் இருக்கிறார்கள் என்கிறார் கருணாநிதி.
சில ஜவாத மலையில் இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க மனைவியே இட்டுன்னு போய் கோயிலுக்கு போகிற மாதிரி புருஷன் மனைவி போனாங்கன்னா அவங்கள கோயிலுக்கு போகிறாங்கன்னு விட்டுறாங்க சார். 10,000 20,000 நகை போட்டிருப்பாங்க. சப்போஸ் அவங்க நினைக்கிற 2-வீலர் எடுத்துக்கிறாங்க சார்.
உண்மையில் இந்த செம்மர கடத்தல் என்பது மரம் வெட்டுபவர்கள் அவர்களுக்கான ஏஜென்ட்கள் என்பதோடு முடிந்து விடுவதில்லை. ஆந்திர வனச்சரகர்கள் இந்த மரங்களை வாங்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்கள் என ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் இந்த தொழிலில் இருக்கிறது. ஆனால் 2013 டிசம்பர் மாதம் ஆந்திராவின் 2 வனச்சரகர்கள் மரம் வெட்டு மாஃபியாக்களால் வனத்தில் அடித்து கொல்லப்பட்ட பிறகு நிலைமை மாறியது. அதற்கு பிறகு ஆந்திர காவல்துறை தீவிரமாக களத்தில் இறங்கியது. செம்மர கடத்தல் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. இதற்கு பிறகு மரம் வெட்டுவதற்காக சென்றவர்களில் 1000 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு ஆந்திர சிறைகளில் அடைக்கப்பட்டனர். குறைந்தது 15,000 டன் செம்மரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2014 ஜூன் மாதம் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகனாம்பாள் என்பவரை செம்மர கடத்தல் தொடர்பாக காவல்துறை கைது செய்தது. அவர் வீட்டிலிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் அளவு பணம் கைப்பற்றப்பட்டது. இதற்கு பிறகுதான் இந்த செம்மர கடத்தலில் புழங்கும் பணத்தின் அளவு ஊடகங்களின் பார்வைக்கு வந்தது. இந்தியாவில் செம்மரங்கள் அழியும் நிலையில் இருக்கும் தாவரமாக அறிவிக்கப்பட்டு வெட்டுவது, விற்பது, ஏற்றுமதி செய்வது ஆகியவை 2000 தடை செய்யப்பட்டன. அதற்கு பிறகுதான் இந்த மரத்தை சட்டவிரோதமாக வெட்டி சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வது என்பது துவங்கியது. ஆந்திர வனப்பகுதிகளில் வளர்ந்திருக்கும் செம்மரங்களை வெட்டுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் செல்வது எப்போதிருந்து துவங்கியது என்பது துல்லியமாக யாருக்கும் தெரியவில்லை.
ஜவாத மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் செக்போஸ்ட் பக்கத்தில் ஒரு அந்த சிவப்பு மரம் செம்மரங்கள் இருக்குது. அதை வந்து நைட்டில் வந்து எடுத்தாங்க, அப்போ தான் தெரியும் இதெல்லாம் உதவுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் அதிகமாக போனதே வந்து இந்த 2 வருஷமாக தான், 2-3 வருஷத்துக்கு முன்னிலேருந்து தான் சார் போயிட்டுருக்கு.
இப்பகுதியில் இருந்து சுமார் 5,000 பேர் வரை ஒரு முறையாவது இந்த மரம் வெட்டும் தொழிலுக்கு சென்று வந்துள்ளனர். இந்த மரம் சட்டபூர்வமாக விற்கப்பட்டு கொண்டிருந்த போது 1 டன் மரத்தின் விலை 9 லட்சம் ரூபாயாக இருந்தது. இதன் விற்பனை தடை செய்யப்பட்ட பிறகு விலை ஏகத்திற்கும் எகிரியுள்ளது. ஏஜென்ட்களால் தூண்டப்பட்டுதான் இங்கிருந்து ஆட்கள் செல்கிறார்கள் என்கிறார் ஜவ்வாது மலையில் இருக்கும் ஜமுனா மரத்துறையைச் சேர்ந்த உள்ளூர் கவுன்சிலரான வெள்ளையன்.
அப்படி கூப்பிட்டு போய் தான் இப்போ 1000 காட்டி முதல் 1000 என்ன கொடுத்தாங்களோ அப்புறம் 5,000 கொடுத்தாங்களாம், 10,000 15,000 இப்போ அப்படி கொடுக்குறாங்க.
இந்த கடத்தல் பெரும்பாலும் இரு மாநில அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்தே தான் நடக்கிறது என்கிறார் அவர்.
உண்மை வந்து இவங்க ஒரு தடவை போனால் தான் பொய்ன்னு சொல்லலாம். உண்மையே போகிறாங்க. இவங்க கொத்தனார் வேலைக்கு போகிற இடத்தெல்லாம் பொய், இந்த தொழிலுக்காக தான் போகிறாங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்கு ஏஜென்ட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ஏஜென்ட்டு போலீஸு ஃபாரஸ்ட்டு எல்லாருமே உடந்த இவங்க போகலன்னா கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்களாம் அதிகாரிங்க. ஒரு தடவைக்கு வந்து 10,000 to 15,000 கிடைக்கும் சார்.
இந்த ஏஜென்ட்டுகளுக்குள் இருக்கும் தொழில் போட்டியின் காரணமாக ஒரு ஏஜென்ட்டின் தொழிலாளர்களை மற்றொரு ஏஜென்ட் காட்டிக் கொடுக்கும் சம்பவங்களும் அவ்வப்போது நடக்கவே செய்கின்றன என்கிறார் வனக்குழுவின் தலைவரான கருணாநிதி.
சார், இது ஏஜென்ட்டுக்குள்ளே வந்து பொறாமைன்னு ஒன்று இருக்குது சார்.
ஜவ்வாது மலையில் வசிக்கும் இளைஞர்களை பொறுத்தவரை வாழ வழியின்றி இந்த தொழிலில் ஈடுபடுவதாக சொல்லப்படுவதை ஏற்க முடியாது என்கிறார் வெள்ளையன்.
வேலை இருக்குது சார். உங்கள் ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு 2 ஏக்கரா நிலம் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்கும். இங்கே வந்து சாமை, கம்பு, கேழ்வரகு, தேனை இந்த மாதிரி பயிர் தான் போடுவாங்க. ஏதோ 1-2 இந்த நெல் நடுவாங்க, மற்றதெல்லாம் பயிர் தான். 6 மாதம் மழை பெஞ்சவர்லேயும் பயிர் போடுவாங்க. அதை அறுவடை பண்ணிவிடுவாங்க. அறுவடை பண்ணால் கூட எங்களுக்கு போதுமான அளவுக்கு போய் சரியாக போயிடும். அதுலேயே எங்களுக்கு புளிய மரங்குது விவசாயத்தில், அது விவசாயம் எங்களுக்கு மேய்ஞ்ச அளவுக்கு சரியாக போயிடும். எங்களை இந்த தொழில் செய்யணுன்றது ஒன்றும் அவசியம் இல்லை.
கடந்த சில மாதங்களில் இது தொடர்பாக பல கைது நடவடிக்கைகளை ஆந்திர அரசு மேற்கொண்டு வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக கடப்பா மாவட்ட காவல்துறை 2 நேபாள நாட்டவர்களையும் சென்னையைச் சேர்ந்த ஒருவரையும் கைது செய்தது. ஆந்திராவைச் சேர்ந்த 2 ஏஜென்ட்களும் கைது செய்யப்பட்டனர். தற்போது தமிழக காவல்துறையும் திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மரம் வெட்டும் தொழிலுக்கு அழைத்துச் செல்லும் ஏஜென்ட்களை பற்றிய விவரங்களை சேகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் தயாரித்து வழங்கிய இந்த சிறப்பு பெட்டகத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.